நாம் சிந்தனைக்காக மார்க் சுவிசேஷம் 8 வசனங்கள் 27 முதல் 38 நாம் வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 8 வசனங்கள் 27 முதல் 38 நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 60. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய ஜனங்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவேளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவேளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தன்னுடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அதனால் விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார் என்பதை நாம் ஜெபித்து சிந்தனைக்கு நேராக கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தேவனே, மறுபடியுமாக உடைய சமூகத்தில் வருகிறோம். தேவனே, உடைய வார்த்தையின் மூலமாக நீர் வல்லமையாய் செயல்படும். அன்பரே, சரியான முறையிலே உடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய கிருபை பலனை தாரும். நீர் மகிமைப்படும், நீர் உயர்ந்திரும். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக இயேசுவை பின்பற்றுதல் என்பதை குறித்து நாம் வாரந்தோறும் சிந்திக்க இருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுதல் என்று மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னா இயேசுவும் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். இயேசுவை பின்பற்றுதல் என்று மிகவும் குறைந்து போய் காணப்படுகிறது. சபைகளில் இன்று தேவன் மீதும் அவருடைய சுவிசேஷ செய்தியின் மீதும் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறது. சுவிசேஷம் தேவனுடைய பலனாய் இருக்கிறது என்பதை இன்றைக்கு அநேகர் நம்புவதில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார் என்ற நம்பிக்கையும் ஜனங்கள் அற்று போயிட்டாங்க. முறையாக இயேசுவை பின்பற்றாத ஒரு நிலை மிக மோசமான நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகிறதாக இருக்கிறது. ஏன் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளிவிடுகிறதாக இருக்கு என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவரை சரியாக பின்பற்றாமல் இருக்கும்போது பரிசுத்தத்தையும் உண்மையும் இழந்து விடுகிறோம். இயேசுவை முறையாக பின்பற்றாது இருக்கிற நிலையில திருச்சபைகள் வேதத்தின் அடிப்படையில நிற்பதில்லை. விசுவாசிகளும் முழு மனதோடும் இயேசுவை பின்பற்றுவதை இழந்து விடுகிறார்கள். இன்னைக்கு இதான் சூழ்நிலை. இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுதல் என்று பார்க்கும்போது ஏதோ ஒரு கடமைக்கு நானும் இங்க போறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்துல பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேரை பிடிக்கும், நிறைய கொள்கைகளை பிடிக்கும். உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா பெரியாருடைய கொள்கைகள் பிடிக்கும், அம்பேத்கருடைய கொள்கைகள் பிடிக்கும், தமிழ் தேசியம் பிடிக்கும், சமத்துவம் பிடிக்கும், அதே போல நிறைய மனிதர்களை பிடிக்கும். அவங்களை நம்ம பின்பற்றுவது மாதிரி இயேசுவையும் நம்ம பின்பற்றி கொண்டிருக்கோம். அவங்கள பின்பற்றுற மாதிரி, அவளுடைய கொள்கைகளை பின்பற்றுறவர்கள் மாதிரி, அவருடைய போதனைகளை பின்பற்றுற மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பின்பற்றுதல் உண்மையான கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் அல்ல, அல்லது அது உண்மையாய் இயேசுவை பின்தொடர்வது அல்ல. நீங்க உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய பேருடைய கொள்கைகள் பிடிக்கும். ஆனா அந்த கொள்கைகளோடு தான் உங்களையும் என்னையும் நம்ம இணைத்து கொள்வோம். அங்க போதனை சரியா இருக்குன்னு சொல்லுவோம், அங்க அவங்க பேசுற காரியங்கள் சரியா இருக்குன்னு சொல்லுவோம். அதனால நான் இவரை பின்தொடர்றேன். இன்னைக்கும் அப்படிதான் திருச்சபையில, இன்னைக்கு திருச்சபைக்கு வருவது எனக்கு ஒரு நல்லா இருக்கு, எனக்கு சமாதானமா இருக்கு. இங்க சொல்ற காரியங்கள் சரியா இருக்கு, இங்க வந்தா எனக்கு நல்லது நடக்குது, இங்க வந்தா என்னுடைய வாழ்வுக்கு தேவையான காரியங்களை சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு, எனக்கு ஒரு அமைதி இருக்கு என்று நம்ம இயேசுவை இன்னைக்கு நிறைய நேரத்துல பின்தொடர்கிறோம். திருச்சபையிலும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும், திருச்சபைக்கு வருவதன் மூலமாக நான் திருச்சபையில இயேசுவை பின்பற்றுறேன் ஒரு எண்ணத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் ஒரு திரளான கூட்டங்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கு. எப்படி இந்த உலகத்துல சொல்லப்பட்ட மற்ற கொள்கைகளை பின்பற்றுறோமோ அப்படிதான் இன்னைக்கு இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி பின்பற்றுவது உண்மையான பின்பற்றுதல் அல்ல. இயேசுவை பின்பற்றுதல் அல்லது இயேசுவினுடைய கொள்கைகளை மட்டும் பின்பற்றுவது முழுமையான பின்பற்றுதல் அல்ல. இப்ப இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா இயேசுவோடு நெருங்கிய தொடர்பு எனக்கு இருக்க வேண்டும். இப்ப இயேசுவை பின்பற்றுதல் என்றால் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது இயேசுவோடு நான் நெருங்கிய உறவில் இருக்கும். உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உதாரணமாக ஒரு பெரியாரனுடைய கொள்கையை நம்ம பின்பற்றுறோம் அல்லது சமத்துவத்தை பின்பற்றுறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அந்த கொள்கைகள் மீது தான் நம்மளுக்கு ஈர்ப்பு இருக்கும். அந்த கொள்கை நல்லா இருக்கு என்பதுதான் ஈர்ப்பு இருக்கும். ஆனா அந்த கொள்கையை உருவாக்கி கொடுத்த நபரோடு எந்த விதமான ஒரு தொடர்பும் இருக்காது. அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான உறவிலும் இருக்க மாட்டார். அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா எனக்கும் அந்த கொள்கைக்கும் சம்பந்தம் பட்டிருக்கு. அப்படிதான் இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவத்துல இயேசுவை பின்தொடர்வது என்று பார்க்கும்போது, கொள்கையும் போதனையும் மட்டும் பின்தொடர்வது இயேசுவை பின்தொடர்வது அல்ல, அந்த கொள்கைகளையும் போதனைகளையும் கொடுத்த அந்த இயேசுவோடு நெருக்கமான உறவு இருப்பதுதான் இயேசுவை பின்தொடர்தல். இயேசுவோடு நெருங்கி உறவு கொள்ளுதல், அவரோடு இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை. இயேசுவை பின்தொடர்தல் என்றால் என்னன்னு பார்க்கும்போது, இயேசுவோடு இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை, அதுதான் இயேசுவை பின்தொடர்தல். ஏன்னா நம்ம மத்தேயு சுவிசேஷம் 4 திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 4 பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் போன்றவர்களை இயேசு அழைக்கிறார். அவர் என்ன அழைக்கிறார் என்று பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பின்னே வாருங்கள், எனக்கு பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்றார். அதே போல மார்க்ஸ் விசேஷம் 2 திருப்பிக் கொள்ளும் போது, மார்க்ஸ் விசேஷம் 2:14 அவர் நடந்து போகையில் அல்பேவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையிலே இருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்று போனான். இயேசு எப்படி அழைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயேசு சும்மா என்னுடைய போதனையை மட்டும் கத்துக்கோ அப்படின்னு சொல்லல. இயேசு இந்த சீஷர்களை அழைக்கும் போது அவர்களோடு இருக்கும்படியாக, இயேசுவோடு இருக்கும்படியாக, இயேசுவோடு இணைந்து வாழும்படியாக இந்த அழைப்பை பெற்றார்கள். இந்த பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இந்த லேவி, மத்தேயு, இவர்கள் எல்லாரும் இயேசுவோடு நெருங்கி இருந்தார்கள், இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்தார்கள், இயேசுவை நெருங்கி பார்த்தார்கள். இயேசுவை பின்பற்றுதல் என்றால் என்னன்னு பார்க்கும்போது, இயேசுவை நெருங்கி பார்ப்பது, இயேசுவோடு இணைந்து வாழ்வது. இப்ப முதலாவது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், இயேசுவை பின்பற்றுதல் என்பது அவ இயேசுவோடு வாழ்வதாகும். இப்ப நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நீங்களும் நானும் இயேசுவோடு தொடர்பு இருக்கிறோமா? நீங்களும் நானும் இயேசுவோடு உறவில் இருக்கிறோமா? நீங்களும் நானும் இயேசுவோடு வாழ்கிறோமா? இதுதான் முதல் அடிப்படையான கேள்வி. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நான் சர்ச்சுக்கு போறேன், திருச்சபைக்கு போறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஜோம் என்று என்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்திக்கிறேன். எப்படி? அந்த போதனைகளின் அடிப்படையிலா, இல்ல அந்த போதனையை கொடுத்த தேவனின் அடிப்படையிலா? என்னுடைய வாழ்க்கை அந்த தேவனோடு இருக்குதா? நான் அந்த தேவனோடு நான் இணைந்து வாழ்கிறேனா? எப்படி இயேசுவோடு வாழ வேண்டும்? எப்படி இயேசுவோடு வாழ வேண்டும் என்றால், சில அடிப்படையான காரியங்கள் அத்தியாவசியமாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால், இயேசுவோடு நெருங்கி வாழ வேண்டும் என்றால், இயேசுவோடு நெருங்கிய தொடர்போடு இருக்க வேண்டும் என்றால், முதலாவது இயேசு யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்ஸ் சுவிசேஷம் வல்லமையாய் போதிக்கிறது. இந்த மார்க்ஸ் சுவிசேஷத்துல இயேசு யார் என்பதையும், இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதையும் மிக தெளிவாக போதிக்கிறது. இயேசுவை வேதம் எதிர்பார்க்கிற வகையில நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் பின்பற்ற வேண்டும். இயேசு எப்படி என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அந்த விதத்துல பின்பற்றும் மூலமாக தான் நான் சரியான ஒரு முழுமையான சீஷனாக வாழ முடியும். நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் வேதம் எதிர்பார்க்க அடிப்படையில, வேதம் இயேசுவை என்னவென்று போதிக்கிறதோ அதன் அடிப்படையில அந்த இயேசுவோடு நெருங்கிய தொடர்புடைய மனிதனாக இருக்க வேண்டும். இப்ப இயேசு யார், அந்த இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதை இந்த மார்க்ஸ் விசேஷம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மார்க்ஸ் விசேஷம் முதல் 8 அதிகாரங்களை பார்க்கும்போது இயேசு யார் என்று சொல்லுது. மார்க்ஸ் விசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். இந்த சுவிசேஷம் எப்படிதான் ஆரம்பிக்குது, யார் இந்த இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய குமாரன் என்பதை இந்த முதல் 8 அதிகாரங்கள், விசேஷமாக 8 அதிகாரம் 31 வசனம் வரைக்கும், 30 வசனம் வரைக்கும் அந்த இயேசு யார், இயேசு யார், இயேசு யார் என்று சொல்லி 8 அதிகாரம் 29 வசனத்துல இந்த இயேசு கிறிஸ்து என்று நிரூபிக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 8 அதிகாரம் 32 வசனத்திலிருந்து 16 அதிகாரம் கடைசி வரைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை சொல்லுகிறது. இதுதான் மார்க்ஸ் விசேஷத்தினுடைய ஒரு சுருக்கம். முதல் 8 அதிகாரங்கள் இயேசு யார், அடுத்த 8 அதிகாரங்கள் இந்த இயேசு எனக்காக என்ன செய்தார். இப்ப இந்த மார்க்ஸ் விசேஷத்தெல்லாம் இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு யார் என்பதை மிக சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 27 பார்க்கும்போது இயேசு கேட்கிறார், பின்பு இயேசுவும் அவருடைய சீசர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், கேட்கிறார், என்ன கேட்கிறார், நான் யார் என்று ஜனங்கள் சொல்றாங்க. அதுக்கு சீசர்களுடைய பதில் 28 வசனத்துல, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். ஒரு விஷயத்தை அடிப்படையா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவ ஒரு தீர்க்கதரிசி என்றும், இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்ல மனுஷன் என்றும், இயேசு கிறிஸ்து கடந்த காலத்துல வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷனுடைய சாயல் என்றும் நீங்கள் விசுவாசிங்க அப்படின்னா நீங்க இயேசுவை பின்பற்றலன்னு தான் அர்த்தம். ஜனங்கள், இந்த பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த ஜனங்கள், இந்த கலிலேயா மக்கள், இந்த யூதர்கள் இயேசுவை என்னன்னு பார்த்தாங்க, இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். இயேசுவை கடந்த காலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக, அந்த கடந்த காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசியினுடைய ஒரு வெளிப்பாடாக மட்டும்தான் பார்க்கிறாங்க. இவங்க இயேசுவை என்ன செய்யல, முழுமையாக தெளிவாக பார்க்கவில்லை. அங்க அதுதான் அங்க சீசர்கள் சொல்றாங்க 28 வசனத்துல, உங்களை பத்தி ஜனங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மாட்டிக்கலாம். இயேசு யார் என்ற கேள்விக்கு, இயேசு ஒரு நல்ல மனிதன், இயேசு ஒரு நல்ல போதகர், இயேசு எனக்கு சுகம் அளிக்கிறவர், இயேசுனுடைய தேவையை சந்திக்கிறவர் என்ற விசுவாசம் உங்களை இயேசுவை பின்பற்ற செய்யாது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை இன்னும் தெளிவாக பார்க்கவில்லை. இந்த மார்க்ஸ் விசேஷத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம் இந்த 8 அதிகாரம். இந்த 8 அதிகாரம் வரைக்கும் சீசர்களும் இயேசுவை இன்னும் முழுமையாக விசுவாசிக்கவில்லை. சீசர்களும் இந்த இயேசுவின் மீது சந்தேகமுடையவர்களாய், நம்ம மார்க்ஸ் விசேஷம் 4 அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. மார்க்ஸ் விசேஷம் 4 அதிகாரம் 41 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினதுக்கு பின்பாக சீசர்கள் இயேசுவ கடவுளா பார்க்கல, சீசர்கள் இன்னும் தெளிவற்றவர்களாய் இவர் யாரோ என்று ஒரு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் மார்க்ஸ் விசேஷம் 6 அதிகாரம் 51 வசனத்தை பாருங்க, அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் இந்த சீசர்களால அந்த அற்புதத்தை செய்யும் போதும், அடையாளத்தை பார்க்கும் போதும், இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீர் மேல நடந்து வரும்போதும், இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டும் போதும், அஞ்சப்பத்தை கொண்டு 5000 பேருக்கும் போஷிக்கும் போதும், அல்லது 7 அப்பத்தை கொண்டு சில மீன்களை போஷிக்கும் போதும், இந்த சீசர்களால், இயேசுவை பின்பற்றி வருகிற மனிதர்களால் இயேசுவை தெளிவாக யார் என்று அடையாளம் கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அமையலாம். தொடர்ச்சியா வேதத்தை வாசிக்கலாம், தொடர்ச்சியா திருச்சபைக்கு வரலாம், தொடர்ச்சியா வேதபூர்வமான காரியங்களை கேட்கலாம். நீங்க தொடர்ச்சியா வேதத்தை வாசிக்கலாம், அந்த இயேசு யார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த இயேசு யார் என்ற கேள்விக்கு இந்த உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? இங்க அந்த ஜனங்களும் சீசர்களும் இயேசுவை இன்னும் தெளிவாக பார்க்காத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதை தொடர்ந்துதான் நம்ம 8 பாத்தீங்க அப்படின்னா, 8 முதல் பகுதியில இயேசு 7 சில சிறு மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு என்ன செய்யறார், 4000 பேருக்கு போஷிக்கிறார் என்று பார்க்கணும். அப்ப அந்த போஷித்து முடித்தது பின்பாக அங்க இயேசு கிறிஸ்து புளித்தமாவை குறித்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்போ சீசர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மீன்களை விட்டுட்டு வந்தோம், அப்பத்தை விட்டுட்டு வந்தோம், அதனாலதான் நம்மள என்ன செய்யறார் இயேசு இப்படி பேசுறார் என்று நினைச்சு 21 இயேசு சொல்றார், நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்று கேட்கிறார். நீங்க இன்னும் என்னை குறிச்சு யார் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது எப்படி? இவ்வளவு 7 நான் செய்யற அடையாளத்தை பாக்குறீங்க. 1 பாத்தீங்கன்னா இயேசு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அற்புதத்தை செய்கிறார். வார்த்தையின் மூலமாக அற்புதத்தை செய்து ஆதியாகமும் 1 படைப்பின் தேவன் நான் என்பதை நிரூபிக்கிறார். 1:45 அவருடைய அற்புதத்தை பாத்தீங்கன்னா, அவர் வார்த்தனால ஜனங்களை சொஸ்தமாக்கி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியா அந்த 7 வரிசையா அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்களை சுகப்படுத்துகிறார், போதிக்கிறார், தன்னுடைய வார்த்தையின் வல்லமையை காட்டுகிறார். இவ்வளவத்தையும் பார்த்து ஜனங்களால, இந்த சீசர்களால இயேசுவை தெளிவான பார்வையில் பார்க்க முடியவில்லை. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் 22 பாத்தீங்கன்னா, பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். 8:22 பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவர் இடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்ணில் உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து, எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களை போல் காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்ணின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இந்த அற்புதம் இந்த இடத்துல அந்த மார்க் வைத்திருக்கிறது சீசர்களுடைய நிலைப்பாட்டை காட்டுகிறது. எந்த இடத்திலும் இயேசுடைய அற்புதம் இப்படி ரெண்டு விதமா நடக்கல. இயேசு சொன்ன உடனே அங்க அற்புதம் நடக்கும். இயேசு வார்த்தையால சொல்வார், பார்வை அடைவான். இயேசு தொடுவார், தெளிவாவான், சுகம் அடைவான். குஷ்டரோகியை தொடுவார், சுகம் அடைவான். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் முதலாவது அவர் என்ன செய்யறார், உமிழ்ந்து அப்படி கேட்கிறார், தெளிவா நான் பார்க்கல அப்படின்னு சொல்றான். மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து திரும்பியும் அவனை தொடுறார், அப்பொழுது தெளிவடைகிறான். இந்த அற்புதத்தின் மூலமாக இயேசு தன்னுடைய சீசர்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் உன்னுடைய நிலைப்பாடு இப்படிதான் இருக்குது என்பதை காட்டுகிறார். இந்த அற்புதத்தின் மூலமாக வேதத்துல வேற எந்த அற்புதமும் இப்படி 2 நடந்ததில்லை. ஒரே அற்புதம், 1 வார்த்தையினுடைய வல்லமை வெளிப்படும், உடனே அங்க சுகம் அடைவான். ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் சீசர்களுடைய நிலைப்பாடை, தன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களுடைய நிலைப்பாடை காண்பிக்கும் வகையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ இங்க சீசர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, தெளிவற்ற நிலையில இருக்கிறாங்க. இயேசுவா தெரியுது, இயேசுவை பார்க்கிறேன், ஆனா அந்த இயேசு யார் என்பதை அவன் பார்க்கல. அப்புறம்தான் இந்த கேள்வி கேட்கிறார் 27 நீங்கள் 28 நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது பேதுரு, நீர் கிறிஸ்து என்று சொல்கிறார். அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையான நாமத்தை அவன் உரைக்கிறான். எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவன் இவ்வளவு நேரம் இயேசுனுடைய அற்புதத்தை பார்த்தான், இவ்வளவு நேரம் இயேசுனுடைய போதனையை கேட்டான். அந்த தெளிவற்ற ஜனம் இந்த இடத்துல எப்படி இயேசு அந்த மனுஷனை தொட்டாரோ, தொட்ட உடனே அவன் பார்வை தெளிவாக ஆனதோ, அதே போல இந்த இடத்துல பேதுரு தெளிவான சிந்தனை உடையவனாய் தெளிவாய் இயேசுவை பார்த்து அவன் என்ன சொல்றானா, நீர் கிறிஸ்து என்று சொல்கிறான். இதைதான் நம்ம மத்தேயு சுவிசேஷம் 16 திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 16 இதே தான் நடக்குது. மத்தேயு 16:15 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசுவை உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்றால் இயேசுவை நான் கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த பேதுருவினுடைய பதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இயேசு யார் என்பதை சொல்லுது. ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியா இந்த இயேசு யார் 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 என்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இந்த 28 வசனத்துல 29 வசனத்துல அவர் கிறிஸ்து என்று நிரூபிக்கப்படுகிறார். இயேசுவை உண்மையா நீங்க பின்பற்ற வேண்டும் என்றால் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். இப்படி கிறிஸ்து என்று விசுவாசிக்காமல் அவரை நீங்களும் நானும் ஒருபோதும் பின்பற்ற முடியாது. அவரை ஒரு நல்ல போதகராகவோ ஒரு நல்ல மனிதராகவோ ஒரு சுகத்தை கொடுக்கிறவராகவோ எண்ணி ஒருபோதும் அந்த இயேசுவை நீங்களும் நானும் உண்மையாய் பின்பற்ற முடியாது. உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் கடவுள் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் கிறிஸ்து என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் மேசியா என்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்காமலும் இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்யாமலும் இருந்தால் நீங்களும் நான் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். என்னுடைய சுய திருப்திக்காக நான் இயேசுவை பின்தொடரலாம். என்னுடைய சுய தேவைக்காக நான் இயேசுவை பின்தொடரலாம். ஆனால் அந்த இயேசு யார் என்று தெரியாமலே நான் பின்தொடரலாம். இயேசு யார் என்று தெரியாமலே நான் பின்தொடர்ந்தேன். ஆனால் நான் உண்மையாக இயேசுவை நான் பின்தொடரவில்லை. நீங்க இயேசுவை பின்தொடர்றீங்களா? ஆமா, பின்தொடர்றேன். அந்த இயேசு உங்களுக்கு யார்? அந்த இயேசு உங்களுக்கு யார்? நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். அப்ப இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அந்த இயேசு யார்? நீங்க தினந்தோறும் ஜெபம் பண்றீங்களா? ஆமா, நான் ஜெபம் பண்றேன். அந்த நீங்க இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற தேவன் யார்? இந்த தேவன் யார் என்று தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வேத வாசிப்பும் என்னுடைய ஜபமும் வீண். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் இயேசுவை கடவுளாக பார்க்காமல் தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய சுய தேவைக்காக, தன்னுடைய ஒரு நலனுக்காக இயேசுவை தேடுவது உண்மையாய் இயேசுவை பின்பற்றுவது அல்ல. நிறைய பேர் நம்ம புதுசா இயேசுவை பத்தி கேட்க ஆரம்பிக்கும். இயேசுவை பத்தி கேட்க ஆரம்பிக்கும் போது, இயேசுவை பத்தி படிக்க ஆரம்பிக்கும் போது, இயேசுவனுடைய போதனையை கேட்கும் போது, அவருடைய போதனையும் கொள்கைகளும் பிரதானமானது அல்ல. அவர் பிரதானமானவர், இயேசு பிரதானமானவர். அந்த இயேசு கடவுள், அந்த இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து, இயேசு மேசியா. இப்ப இயேசு கிறிஸ்து என்றால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேசியா என்றால் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வந்தவர். அவரால் மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். இப்ப இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா முதலாவது அந்த இயேசு யார் என்பது தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இயேசு யாரா இருக்கிறார்? நீங்க இந்த சீசர்கள் சொன்ன மாதிரி, இந்த பேதுரு சொன்ன மாதிரி, நீங்க இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறது தான் இயேசுவை பின்பற்றுவதனுடைய ஆரம்பம். அது வரைக்கும் நான் இயேசுவை பின்பற்றல. இயேசுவை கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்காத வரை நான் இயேசுவை பின்பற்றுவது இல்லை. நான் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் போது மட்டும்தான் என்னுடைய பின்பற்றுதல், இயேசுவை பின்தொடர்வது ஆரம்பிக்கப்படுகிறது. எனக்கு என்னுடைய அறிவுனால, நான் கேட்ட செய்தினால நான் இயேசுவ கடவுள் அல்லது இயேசு ஒரு மனிதர் என்று நினைப்பது அவரை பின்தொடர்வது அல்ல. இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்வது தான் அவரை பின்பற்றுவதனுடைய ஆரம்பம். அதனால இந்த மார்க்ஸ் விசேஷம் முதல் 8 தொடர்ச்சியா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை யார் என்பதை அப்படியே மெது மெதுவாக வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். அந்த வெளிப்பாட்டினுடைய முடிவுல அங்க பேதுரு சொல்றார், நீர் கிறிஸ்து. அப்ப இயேசுவை நீங்க கிறிஸ்து என்று விசுவாசிச்சீங்க அப்படின்னா இயேசுனுடைய சிலுவை இல்லாமல் அவரை பின்தொடர முடியாது. இயேசுவை நான் ஆண்டவராக மட்டும் விசுவாசிக்கிறேன் என்று நின்றுவிட முடியாது. இயேசுவை கிறிஸ்து என்று மட்டும் நான் விசுவாசிக்கிறேன் என்று நின்று விடுவது அது இயேசுவை பின்தொடர்வது அல்ல. இயேசு நான் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அதுல சிலுவை மிக மிக முக்கியமானது. சிலுவை இல்லாமல் ஒருபோதும் இயேசுவை பின்தொடர முடியாது. இந்த 29 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். 31 வசனம், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இயேசுவ கிறிஸ்து என்று அறிக்கை பண்ண உடனே அங்க இயேசுனுடைய ரெஸ்பான்ஸ், இயேசு என்ன உத்தரவு கொடுக்கிறார், இயேசு என்ன உத்தரவு கொடுக்கிறார் அப்படின்னா, நான் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சிலுவை மிக மிக முக்கியமானது. ஆனா இந்த சீசர்களுக்கும் அவரை சுற்றியிருந்த ஜனங்களுக்கும் இந்த சிலுவையில கிறிஸ்து மரிப்பதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த யூதர்களாலையும் அவருடைய சீசர்னாலையும் விசேஷமா பேதுருனாலையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிப்பதை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. கிறிஸ்துவை பற்றியதான புரிதல் அவர்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. கிறிஸ்து என்றால் அவர் தாவீதை போல ஒரு ராஜாவாக இருப்பார், அவர் ராஜ்யத்தை எழுப்புவார், அவர் எதிரிகளை வீழ்த்துவார், எருசலேமில் இருக்கிற யூதர்களை அவர் காப்பாற்றுவார், புறஜாதி ஜனங்கள் யூதர்களுக்கு சேவை செய்வார்கள் என்பதை தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். யூதர்களும் சரி சீசர்களும் சரி இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. இயேசு சிலுவையில மரிப்பார் என்ற எண்ணத்தை, இயேசுனுடைய சிலுவையை அவர்களால புரிஞ்சு கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. கிறிஸ்து என்று பார்க்கும்போது அவர் என்னை காப்பாற்றுவார், இந்த தேசத்தை பாதுகாப்பார், எருசலேமை மறுபடியும் கட்டுவார், எருசலேமினுடைய எதிரிகள்லாம் அழிச்சு போட்டுவார், என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்பதை தான் எதிர்பார்த்தார்கள். அதனாலதான் 32 அங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கழிந்து கொள்ள தொடங்கினான். பேதுருவால இயேசுனுடைய சிலுவையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு. நீங்க நிறைய நேரத்துல திருச்சபைக்கு வருகிற நீங்களும் நானும் இயேசுனுடைய சிலுவையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், இயேசுனுடைய சிலுவை மரணத்தை விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். அவர் என்னுடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய வேண்டும், அவர் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை மாற்ற வேண்டும், அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், அவர் எனக்கு போதிக்க வேண்டும், அவர் எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுல மட்டும்தான் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த பேதுரு பார்த்தா, நீங்க சிலுவையெல்லாம் போய் மறிக்க கூடாது, நீங்க இந்த யூதர்களை உயர்த்தணும், யூதர்களுடைய எதிரிகளை அழிக்கணும், எங்களை காப்பாற்றணும், எங்களை பத்திரமா வச்சுக்கணும், இதுக்காக தான் உங்களை பின்பற்றி வரேன். அங்கதான் அந்த பேதுரு சொல்றான், பின்பற்றி வருவது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு ஆண்டவர் அப்படின்னா எனக்கு என்னுடைய நிலையை, சரீரப்பிரகாரமான நிலையை மாற்றுவது இயேசுனுடைய அழைப்பு அல்ல, சரீரப்பிரகாரமாக என்னுடைய தேவையை சந்திப்பது இயேசுவினுடைய அழைப்பு அல்ல. இயேசுனுடைய அழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவர் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும், அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும், அவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். ஆனா பேதுருவால் அதை பார்க்க முடியல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அவரை பின்பற்ற ஜனங்களாகி நீங்களும் நானும் இந்த இயேசு இந்த பேதுருவை போல அந்த சிலுவையை பார்க்க முடியாதவர்களாய், அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனங்களாய் இருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுவதற்கு சிலுவை இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு சரியான பார்வையில இல்லை. அந்த சிலுவையை பார்க்கல அப்படின்னா உண்மையா நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றல. அதனாலதான் இயேசு 33 சொல்றாரு, அவர் திரும்பி தம்முடைய சீசர்களை பார்த்து, பேதுரு தனியாக அழைத்து கொண்டு போறான், தனியாக அழைத்து கொண்டு போய் அவரை கழிந்து கொள்றான். ஆனா அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 33 தம்முடைய சீசர்களை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்ற விலை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற விலை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ள தொடங்கினார். சிலுவை இல்லாத சுவிசேஷம், சிலுவை இல்லாத இயேசுவே விரும்பல. இயேசுவே எதை விரும்புறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சிலுவையில் மரிப்பதை அவருடைய நோக்கமாக கொண்டிருக்கிறார், அவருடைய வேலையாக கொண்டிருக்கிறார். நீங்க சிலுவைக்கு போக கூடாது என்று சொல்வத அந்த பேதுருவ பரவாயில்ல நீ எம்எல்ஏ இவ்வளவு அக்கறையா இருக்கலாம் சொல்லல, அவன் அதட்டுகிறார், அவனை கடிந்து கொள்கிறார், அவன் எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சிலுவை இல்லாத சுவிசேஷம் மனிதனை ரசிக்காது, இன்னைக்கு சிலுவை இல்லாத செய்தி இயேசுவை உண்மையாக பின்தொடர செய்யாது. அதனாலதான் இயேசு சொல்றார், இயேசு பல பாடுகள் பட்டு அவர் கொல்லப்பட்டு அவர் 3 உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், இதுதான் தேவனுக்கு ஏற்றவைகள். அதான் 32 பாத்தீங்க அப்படின்னா, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல், அந்த தேவனுக்கு ஏற்றவைகள் என்னது 31 மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்பதை போதிக்க தொடங்கினார். இதுதான் தேவனுக்கு ஏற்றது. மனுஷனுக்கு ஏற்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேதுரு போய் இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான். பாத்தீங்களா, நீங்க சிலுவைக்கெல்லாம் போக கூடாது, சிலுவெல்லாம் தேவையில்லை, அந்த பாடுகள் தேவையில்லை, அந்த உபத்திரவம் தேவையில்லை, இதெல்லாம் மனுஷனுடைய சிந்தனை. இங்க இயேசு கிறிஸ்து மிக தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரா, என்னை பின்பற்றணும் அப்படின்னா என்னுடைய சிலுவை முக்கியமானது, சிலுவை இல்லாம ஒருபோதும் என்னை பின்பற்ற முடியாது. பின்புதான் நான் இயேசுவை என்ன செய்ய முடியும், உண்மையா பின்பற்ற முடியும். பாதி இயேசுவை விசுவாசிப்பது, எனக்கு இயேசு ஆண்டவரா இருக்கட்டும் போதும், நான் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவெல்லாம் நம்ப மாட்டேன் என்பது உண்மையான பின்தொடர்வது அல்ல. அதனாலதான் நம்ம 22 வசனத்துல இருந்து 26 வசனத்துல அந்த குருடனை சுகப்படுத்துவது, பாதி இயேசுவை நம்புறது, முழுமையாய் இயேசுவை பார்க்காமல் இருப்பது, அது உண்மையான பின்தொடர்தல் அல்ல. இயேசுவோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவை பின்தொடர்வது என்றால் இயேசுவோடு உறவு கொள்ள வேண்டும். இயேசுவோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் சிலுவை மட்டும்தான் ஒரே வழி. சிலுவை இல்லாம இயேசுவை பின்தொடர முடியாது, வேற வழி இல்லை. சிலுவை மட்டும்தான் உறவை கொடுக்கிறது. அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த பரிசுத்த தேவனோடு என்னை இணைத்துக் கொள்ள முடியும். அந்த பரிசுத்த தேவனோடு என்னை இணைத்துக் கொள்ள முடியும் எப்படி அப்படின்னா, அந்த சிலுவை மரணத்தினை அவர் செய்த பணி, அந்த சிலுவை மரணத்திலே நம்ம இந்த திருவிருந்தின் செய்தியில பார்த்தோமா தான், அவர் எனக்கு பதிலாக மரித்தார், என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக மரித்தார், நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவினுடைய கோபத்தை தணித்தார், நித்தியமான கோபத்தை தன் மீது சுமந்தார். பிதா தன்னுடைய முழு கோபத்தையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது ஊற்றினார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த சிலுவையிலே மனிதனையும் பிதாவையும் இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாகுதல் இல்லாம உறவு இல்லை. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நான் இயேசுவோடு வாழணும். கோபமான தேவனோடு நான் உறவு கொள்ள முடியாது. கோபத்தில் இருக்கிற தேவனோடு ஒருபோதும் அவர்கிட்ட நான் போக முடியாது. நான் அவர்கிட்ட போகணும்னா அங்க கோபம் தணிக்கப்படணும், உறவு சரி செய்யப்படணும். சிலுவை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த கோபமான தேவனை கோபத்தை தணிக்க செய்து என்னை அவர் பக்கமாக இழுத்து கொண்டது. ஏன் சிலுவை முக்கியம், ஏன் சிலுவை இல்லாம தேவனிடத்துல சேர முடியாது, ஏன் சிலுவை இல்லாம இயேசுவை பின்பற்ற முடியாது, ஏன் சிலுவை இல்லாம இயேசுவோடு வாழ முடியாதுன்னா, தேவன் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார், தேவன் உங்கள் மீது சினமுள்ளவராய் இருக்கிறார், பாவிகள் மீது அனுதினமும் சினமுள்ள தேவன், அவர் உங்க மீது அன்புள்ள தேவனாலாம் இல்லை. அவர் சினத்தை தணிக்க வேண்டும் என்றால் சிலுவை மட்டுமே ஒரே வழி. சிலுவை இல்லாம ஒருபோதும் அந்த தேவனிடத்துல நான் நெருங்கி ஜீவிக்க முடியாது. அதனாலதான் நம்ம 34 வசனத்துல பார்க்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவை இல்லாத இது, சிலுவை இல்லாத ஒரு சுவிசேஷம், சிலுவை இல்லாத ஒரு வாழ்க்கை, அது இயேசுவினுடைய வாழ்க்கை அல்ல, அது இயேசுவை பின்தொடர்வது அல்ல. உறவு வேண்டும் என்றால் அவர் சிலுவையிலே மரித்த இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும். சிலுவையிலே மரித்த ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய கோபத்தை தணித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த சிலுவையிலே மரித்த ஆண்டவர் என்னை ஒப்புரவாக்கினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த சிலுவையிலே மரித்த ஆண்டவர் பிசாசை வெற்றி சிறந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த சிலுவையிலே மரித்த ஆண்டவர் எனக்கு பதிலாக மரித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த சிலுவையிலே மரித்த ஆண்டவர் எனக்காக பலியாக மரித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தா மட்டும்தான் நான் இயேசுவை பின்தொடர முடியும், இல்லைன்னா ஒருபோதும் இயேசுவை பின்தொடர முடியாது. ஒருபோதும் இந்த 34 வசனத்துல சொன்ன மாதிரி, ஒருவனினை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அந்த இயேசுவை, இப்படி இயேசுவை விசுவாசிக்காத மனுஷனால ஒருபோதும் தன்னை வெறுத்து தன்னை இழந்து இயேசுவை பின்பற்ற முடியாது. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தை பார்க்கும்போது 13-14 வசனத்தை பார்க்கும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கும், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த சிலுவையை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், இந்த சிலுவையின் பாதை வழி நெருக்கமாக இருக்கும், இந்த சிலுவையின் வழி நெருக்கமானது, இது இடுக்கமானது, இதை எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு உலகத்துல நான் எல்லாரும் இயேசுவை பின்பற்றுறேன்னு சொல்லலாம், ஆனா அவன் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிறானா, அவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறானா என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இயேசு சொல்றார், என்ன பின்பற்றி வரணும் அப்படின்னா, அது ரொம்ப பெரிய வாசல்லாம் இல்லை, அது இடுக்கமான வாசல், அந்த பாத், அந்த வழி நெருக்கமானது, அந்த நெருக்கமான வழியில தான் நான் அவரை பின்பற்றணும், வேற எப்படியும் அவரை பின்பற்ற முடியாது. இன்னைக்கு ஏங்க இந்த சத்தியம் யாருக்கும் புரிய மாட்டேது, இன்னைக்கு ஏங்க இந்த சத்தியத்தை பேசும்போது யாருக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த வழி இடுக்கமானது, இந்த வழி நெருக்கமானது. இயேசுதா சொல்லியிருக்கிறார், இந்த சத்தியத்தை எல்லா மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது, இயேசுவை பின்பற்றுகிற மனுஷன் இப்படிப்பட்ட சத்தியத்தை விசுவாசிக்கிறவனா இருக்கணும். நீங்களும் நானும் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோமா? இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்தால் அவருடைய சிலுவையின் மூலமாக எனக்கு அவரோடு உறவு இருக்கு என்பதை விசுவாசிக்கிறோமா? அவரோடு எப்படி உறவு கொள்றோம்? சிலுவை இல்லாம ஒருபோதும் உறவு கொள்ள முடியாது. சிலுவை இல்லாமல் என்னுடைய பாவம் ஒருபோதும் மன்னிப்பை பெறாது. பாவத்தோடு எந்த மனிதனும் பரிசுத்த தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? உங்களுடைய பாவம் சிலுவையில தணிக்கப்பட்டுச்சா? தேவனுடைய கோபம், உங்கள் மீது இருந்த தேவனுடைய கோபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில தணித்தாரா? அந்த விசுவாசம் இருக்குதா? இயேசுவை பின்பற்றிடணும் அப்படின்னா இதுதான் ஆரம்பம், இதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதான் முதல் படி. இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்து அவர் எனக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், அவர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார், அவர் என்ன பிதாவினுடைய கோபத்தை தணித்து என்னை ஒப்புரவாக்கினார் என்ற விசுவாசம் இருக்குதா? இதான் இந்த சீசர்கள்ட்ட கேட்கிறார், இதான் அந்த சீசர்களுக்கு சொல்றார், நீ என்ன இயேசுவை கிறிஸ்து ஆண்டவர் என்று விசுவாசித்தா அந்த உறவு சிலுவையின் வழியே மட்டும்தான். அதனாலதான் சொல்றாரு 34 வசனத்துல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் யாரா இருந்தாலும் எவனாலும் பரவாயில்ல, அவன் இந்த சிலுவையின் வழியாக மட்டும்தான் வர முடியும். நீங்க அந்த சிலுவையின் வழியாக இயேசுவின் இடத்துல வந்திருக்கீங்களா? அப்படி வரல அப்படின்னா மறந்துருமுங்க. அப்படி வரலன்னா ஆண்டவரே சிலுவைய பார்க்க உதவி செய்யுங்க. ஏன்னா சிலுவை இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. சிலுவையில மட்டும்தான் தேவன் தன் உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிச்சார். சிலுவை இல்லாம தேவன் மன்னிப்பை ஏற்படுத்தவில்லை. ஏன் சிலுவை முக்கியம்? சிலுவை இருந்தா மட்டும்தான் நான் தேவனோடு உறவு கொள்ள முடியும். சிலுவையில மட்டும்தான் தேவன் எனக்கு மன்னிப்பை உண்டு பண்ணினார். மன்னிப்பு இல்லாமல் நான் தேவனுடைய சமூகத்துல போக முடியாது. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம ஃபாலோ பண்ற கொள்கைகளை போல இயேசுவை பின்பற்ற முடியாது. அப்படி ஒண்ணு ஒரு எண்ணம் வச்சிருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க, அது வேதம் போதிக்கல. இயேசுவை பின்பற்றணும், இயேசுனுடைய கொள்கைகளை பின்பற்றணும், இயேசுனுடைய போதனையை பின்பற்றணும்னா முதலாவது இயேசுவோடு நீங்க நெருங்கி இருக்கணும். நீங்க இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்தா மட்டும்தான் இயேசுனுடைய போதனையும் அவருடைய கொள்கைகளையும் கைப்பற்றி அதை வழி அதை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா ஒருபோதும் இயேசுவை நீங்கள் பின்பற்ற முடியாது. இயேசுவை பின்பற்றுறீங்களா? இப்ப இயேசுவை பின்பற்றுறீங்க அப்படின்னா இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீங்களா? அந்த கிறிஸ்து உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அந்த இயேசு உங்களுக்காக மரிக்க முடியாத தேவன் மனிதனாய் இந்த உலகத்துல வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் தன்மேல் சுமந்து பிதாவினுடைய கோபத்தை தீர்த்து உங்களையும் என்னையும் ஒப்புரவாக்கினார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நீங்க இயேசுவை பின்பற்ற முடியும், இல்லைன்னா ஒருபோதும் பின்பற்ற முடியாது. இப்படிதான் இந்த சீசர்கள் இயேசுவை பார்த்தாங்க, இப்படிதான் சீசர்கள் இந்த இயேசுவை விசுவாசித்தாங்க. அவருடைய விசுவாசத்தினுடைய விளைவு தான் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்கள். இந்த இயேசுவனுடைய போதனைய எந்த எக்ஸ்டென்ட் போயும் ஏன் போதிச்சாங்கன்னா, இவர்கள் இயேசுவை தன்னுடைய மேசியாவாக தன்னுடைய ஆண்டவராக பார்த்து அவரை விசுவாசித்தார்கள். நீங்களும் நானும் இயேசு சொன்ன வழியில நடக்கணும் அப்படின்னா இயேசு சொன்ன மாதிரி அவரை பின்பற்றணும் அப்படின்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்பதை நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னா, முதலாவது இயேசுவை கிறிஸ்து என்றும் அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்றும் விசுவாசித்து அவரோடு உறவு கொள்ள வேண்டும். அவரோடு உறவு இல்லை அப்படின்னா ஒருபோதும் மீட்கப்பட அவரை பின்பற்ற முடியாது. இன்னைக்கு அவரோடு உறவு இல்லைன்னா ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட உதவி செய்யுங்க. நீங்க மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். சிலுவையில் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்திங்க எனக்கு தெரியும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வல்லமையா செயல்படுங்க. உம்மை விசுவாசிக்க வேண்டிய இருதயத்தை தாங்க, உம்மை பார்க்க வேண்டிய இருதயத்தை தாங்க, தடவியாயிலும் உண்மை கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாங்கன்னு சொல்லி அவர் இடத்துல கேளுங்க. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர் கைவிட மாட்டார். என்னை நோக்கி கூப்பிடுற எந்த மனுஷனையும் அவர் விடுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்கன்னு சொல்றாரு. அவருடைய கை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை இன்றும் குறுகி போகவில்லை. அவர் உங்களை நேசிக்கிறனாலதான் இந்த சத்திய வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.